ஜெகத்தை தீனம் ஞானி சகல பேர்க்கும் அதமிமானி உத்தம ஜீவிய வழிகாட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தீனம் ஞானி சகல பேர்க்கும் அதமிமானி.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த மகிழ்ச்சியான அதிகாலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாவிகளும் நீசர்களும் ஒன்றுக்கும் உதவாதவர்களுமாகிய எங்களை நீர் நேசித்து உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக இந்த பூமியிலே அனுப்பி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மரணம் ஒரு முடிவு அல்ல என்பதை எங்களுக்கு முன் நீர் தெளிவாய் நிலைநிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மரணத்தை கடந்து உயிரோடு எழுந்தது போல உமக்குள்ளே மரிக்கிற ஒவ்வொருவரும் எழுப்பப்படுவார்கள் என்ற நிச்சயத்திற்காக, நம்பிக்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தோடு அழிந்து போகிற மனிதர்களாக அல்ல, நித்திய நித்தியமாய் உம்மோடு வாழும்படியான சிலாக்கியத்தை பெற்றவர்கள் என்ற சந்தோஷத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தலும். முதல் முறையாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் உயிரோடு எழுந்த சந்தோஷத்தை கொண்டாடுகிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் அதிகம் அதிகமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டிலே இந்த உயிர்த்தெழுதலின் நாளை விசேஷித்து எண்ணாத பல்லாயிரக்கணக்கான மக்கள் அடுத்த ஆண்டிற்குள்ளாக உண்மை அறிந்து கொள்ள இந்த பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பிசாசையும் மரணத்தையும் சிலுவையிலே ஜெயித்தபடினாலே மனிதர்களாய் எங்களுக்கு தருகிற வெற்றியுள்ள வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உம்மை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் உண்மையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே வல்லமையை அவர்கள் அனுபவிக்க அனுதினமும் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே அரசாங்க தேர்வு எழுதிய ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த ஞானத்திற்காக, பலனுக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னமும் தொடர்ந்து அரசாங்க தேர்வோ, தங்கள் இறுதி தேர்வுகளையோ எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாமே ஞானத்தையும் நல்ல ஞாபக சக்தியும் கொடுத்துடலும். கேள்வி கேட்ட விடையளிக்க உதவி செய்தரலும். உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பல விதமான காய்ச்சல்களினாலே பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியிலே இருக்கிறவர்கள், வீடுகளிலே இருக்கிறவர்கள், தங்கள் பணிகளை தொடர முடியாத நிலைமையில இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாமே அவர்களுக்கு இறங்கி சரீரத்தில் இருக்கிற விஷ கிருமிகளை அகற்றி பூரணமான சுகத்தை தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எனவும் கடன் பிரச்சனையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அழுத்தப்பட்டவர்களாய் வாங்கிய கடன் மேலும் மேலும் அவர்களை அழுத்தி கடன் பாரத்தினாலே தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே இறங்கி நல்ல ஆலோசனை கொடுத்து சரியான நேரத்திலே சரியான வழியிலே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடன் பிரச்சனையை கர்த்தர் தீர்த்து வைக்கக்கூடியவர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தரலும். தவறான தீர்மானங்கள் செய்யாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பட்டாசு தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பட்டாசு தொழில் செய்யும் பொழுது கவனத்தோடு செய்ய உதவி செய்தரலும். எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் அவர்களை நீர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களோடு வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் மிக கவனத்தோடு எச்சரிப்போடு அந்த பணியை நிறைவேற்ற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் கூலி வேலை செய்து பிழைக்கிற எங்கள் அருமையான நேயர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கூலி வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் அந்தந்த நாள் தேவையான வேலை வாய்ப்புகள் கிடைக்க கிருபை தாரும் ஐயா. அவர்கள் செய்யும் வேலைக்கு ஏற்ற கூலி கிடைக்க உதவி செய்தலும். விலைவாசி உயர்வினாலே ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் பல கஷ்டங்களுக்குள்ளே கடந்து வருகிறது நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஏற்ற ஊதியத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் வயது காலத்திலே கீழே விழுந்து தொடர்ந்து படுக்கையிலே இருக்கிறவர்கள், அதிகமாய் நடக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை நீர் நிறைவாய் அவர்களுக்கு கொடுத்துடலும். அவர்களை நீர் ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் அருகிலே நீர் இருக்கிறீர் என்று உம்முடைய பிரசன்னத்தை உணர அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை கவனிக்கிறவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்போடும் கரிசனையோடும் அவர்களுக்கு சந்தோஷத்தோடு பணிவிடை செய்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே துதிக்கிறோம். இன்னமும் பணியின் நிமித்தமாக மரங்களில் ஏறி கட்டடங்களில் ஏறி கீழே விழுந்து பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இறங்கியரலும் ஐயா. கொடுக்கப்படுகிற சிகிச்சை பலனளிக்க உதவி செய்தலும். மீண்டுமாய் நீர் அவர்களை பலப்படுத்தி எழுந்து நடக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கேட்கிறோம். இன்னும் ரகசிய கிறிஸ்தவர்களாய் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வேறு எந்த வகையிலேயும் உடைய வார்த்தைகளை கேட்க முடியாமல் வானொலி மூலமாகவும் டெலிவிஷன் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் உடைய வார்த்தைகளை கேட்டு உமக்குள்ளே தங்களை திடப்படுத்திக் கொள்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தலும். உம்மை அறிகிற அறிவிலே மேலும் மேலும் வளர நீர் உதவி செய்யும். குடும்பத்தில் எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க கர்த்தர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் தங்கள் வயது காலத்திலே ஓய்வு பெற்று ஓய்வு ஊதியத்தை பெற்றுக் கொள்ள முடியாமல் தவிக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்தெறிந்து ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு வரவேண்டிய அத்தனை தொகையும் வந்து சேர நேரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இன்னமும் ஊனமுற்றோருடைய எதிர்காலங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த கவலையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து வழி நடத்தியாலும். அவருடைய வாழ்க்கையிலையும் நீர் ஒரு நோக்கு வைத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தாலும். அவர்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணைகளை கொடுத்தாலும் ஏற்ற நேரத்திலே ஆண்டவரே உமக்குள்ளே அவர்கள் ஊண்ட கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் எங்களிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாமே நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து தேவலை சந்தித்து உமக்குள்ளே திருப்தியோடு மனமகிழ்ச்சியோடு காத்துக்கொள்ளும். பாவங்களுக்கும் சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். வியாதி விக்கிரங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா சூழ்நிலையிலேயும் உம்மை நேசிக்கவும் உமக்கு பயந்து வாழவும் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கவும் கர்த்தரே அனுக்கிரகம் பண்ண ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, ஒன்று தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரத்திலே 3-6 வசனம் வரை உள்ள பகுதியிலே தெசலோனிக்கே சபையிலே தான் எதை பிரசங்கித்தார் என்பதை குறிப்பிடுகிறார். மட்டுமல்ல, தெசலோனிக்கே மக்களோடு அவருக்கு இருந்த உறவு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதையும் கூறுகிறார். ஒரு தாயைப் போல அவர்களை ஆறுதல் படுத்துகிறவராயிருந்தார் என்று 7 வசனத்திலே சொல்லியிருக்கிறார். ஒரு தகப்பனை போல அவர்களை கண்டித்தார் என்பதை 11 வசனத்திலே குறிப்பிடுகிறார். அவர்களுக்கு சவால் விடுவதிலே ஒரு சகோதரனைப் போல இருந்தார் என்று 14 வசனத்திலே பார்க்கிறோம். கவுனிங்கள் வாசிக்கிறேன், 1 தெசலோனிக்கேயர் 2:3 வசனம், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயிருக்கவில்லை. இங்கே முதலாவதாக வஞ்சகத்தினாலே அந்த போதகம் உண்டாகவில்லை என்கிறார். அதாவது அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் அவர் போதனை செய்தார். சுத்த சுவிசேஷத்தை பூரணமாய் சுத்தமாய் பிரசங்கித்தார். அதில் அவர் எந்த கலப்படமும் செய்யவில்லை. சிலர் சுவிசேஷத்தை ஒவ்வொரு குழுவிற்கும் ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திற்கும் ஏற்றவிதமாய் அதை சொல்லி சுவிசேஷத்தின் உண்மை அடிப்படைகளையே மாற்றிவிடுவார்கள். ஆனால் பவுல் அவ்வாறு செய்யவில்லை. இரண்டாவதாக, துராசையினாலும் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பேராசையினாலும் இச்சையான ஆசையினாலும் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. அங்கே ஊழியம் செய்தால் அதிகமாக காணிக்கை கிடைக்கும் என்று அவர் எண்ணவில்லை. தன்னை மக்கள் பெரியவர்கள் என்று எண்ணுவார்கள், தன்னை புகழ்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடும் அவர் செல்லவில்லை. சுத்தமான நோக்கத்தோடு அங்கே கடந்து சென்றார். மூன்றாவதாக, அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த தவறான வழிமுறையையும் அவர் கையாளவில்லை. எனவேதான் எங்கள் போதகம் கபடமுள்ளதாயிருக்கவில்லை என்கிறார். இந்த குறிப்பிட்ட இடத்திலே பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியர் ஒருவர் தம் முன்பு இருந்த ஒரு திருச்சபையிலே தற்சமயம் இருக்கும் ஊழியருக்கு எதிராக அந்த சபையிலே எதிர்ப்புகள் கிளம்புகின்றன என்பதை கேள்விப்பட்டு அப்படிப்பட்டவர்களோடு இணைந்து அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விதமான எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. தன் சுய நலத்திற்காக, தனது பேராசையை திருப்தி செய்து கொள்வதற்காக அவர் தெசலோனிக்கே சபையிலே வந்து போதகம் செய்யவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், தான் வஞ்சகத்தினாலோ துராசையினாலோ கபடத்தினாலோ இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்மை குறித்தே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அடிக்கடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், நான் ஏன் இதை செய்கிறேன், ஏன் இதற்காக இவ்வளவு பணம் செலவு செய்கிறேன், ஏன் இந்த காரியத்திற்காக எனது நேரத்தை செலவு செய்கிறேன் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நண்பர்களை சேர்த்துக் கொள்வதற்காக இந்த பணியை செய்கிறேனா, அல்லது மக்களை என் பக்கமாய் கவர்ந்து கொள்வதற்காக நான் இதை செய்கிறேனா, அல்லது உண்மையான உள்ளத்தோடு கர்த்தருடைய வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்க வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஊழியர்களாகிய நாம் பல நேரங்களிலே பல காரணங்களினாலே தவறி இருக்கலாம். அதை உணர்ந்து தேவ பலத்தை நாடும் பொழுது அவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவருடைய கிருபையினாலே மட்டுமே அவருடைய சித்தத்தை பூரணமாய் நாம் செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இவ்வாறு கூறுகிறார் என்பது தெரியவில்லை. ஒருவேளை அவர் தவறான எண்ணத்தோடுதான் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார் என்று அவரை குறித்து சரியாய் அறியாத யாராவது கூறியிருக்கலாம். ஆனால் அவர் மிக தெளிவாக தங்கள் போதகம் வஞ்சகத்தினாலோ துராசையினாலோ உண்டாகவில்லை, கபடம் உள்ளதா இருக்கவும் இல்லை என்று தெளிவுபடுத்துகிறார். நான் காணிக்கை வாங்குவதற்காக வரவில்லை, வேறு எந்த உள்ளான நோக்கத்துடனும் வரவில்லை, சுவிசேஷத்தை கொடுக்கவும் விசுவாசத்திலே உங்களை ஊண்ட கட்டவுமே வந்தேன் என்கிறார். பவுலின் எண்ணத்தை போன்ற எண்ணமுள்ளவர்களாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் மிக பரந்து விரிந்த கடலிலே மிக அமைதியாக பயணம் செய்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். ஒருவேளை அங்கே புயல் எழும்பலாம். என்றாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரரை தொடர்ந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:4 வசனம், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தவர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். தான் ஊழியத்தில் இருப்பதற்கான காரணத்தை மிக தெளிவாக பவுல் கூறுகிறார். நாங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக அல்ல, பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, பிரசங்கிக்கும் பொழுது மனிதர்கள் என்ன எண்ணுவார்கள் என்பதற்காகவும் அல்ல, தேவனுக்கு பிரியமுண்டாகவே பேசுகிறோம் என்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் கீழான தந்திரமான வழிமுறையை கர்த்தருடைய ஊழியத்திலே அவர் பின்பற்றவில்லை. கர்த்தர் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் அவருக்கு முன் உத்தமராயிருக்கிறோம் என்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் சகோதரனே சகோதரியே, நீங்கள் இன்று கர்த்தருடைய ஊழியத்தில் இருப்பதற்கான நோக்கம் என்ன? ஊழியத்திற்காகவே கர்த்தர் உங்களை உத்தமர் என்று எண்ணி அழைத்த அழைப்பை உணர்ந்து மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக பணி செய்து கொண்டிருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். உங்கள் பணியிலே தந்திரமான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி எதையாவது இன்று கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் அந்த தவறான வழிமுறையை, அந்த திட்டத்தை விட்டுவிடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:5 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. மிக பச்சையாக பவுல் பேசுகிறார் என்று சொல்லலாம். யாரையும் பிரியப்படுத்தும் இச்சகமான வார்த்தைகளை பேசும்படியாக நான் வரவில்லை என்று தெளிவுபட கூறுகிறார். சில போதகர்கள் செல்வந்தர்களை அடிக்கடி புகழ்ந்து பேசுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆனால் பவுல் யாரையும் ஐஸ் வைக்க முயற்சிக்கவில்லை. இச்சகமான வார்த்தைகள் ஒரு மனிதனை நிராயுத வாணியாக்கி விடுகிறது. அதாவது யுத்தத்திலே துப்பாக்கியோடு நிற்கிறவன் அதை இழந்து போன ஒரு நிலைமையிலே அவனை நிற்கச் செய்கிறது. தான் எதையும் பேச முடியாது, எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டவனாகிறான். பொதுவாக யாராவது உங்களை குறை சொல்வார்கள் என்றால் அதற்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லலாம் என்பதை உங்களால் யோசிக்க முடியும். ஆனால் யாராவது உங்களை புகழுகிறார்கள் என்றால் அதற்கு பதிலாக என்ன சொல்ல என்று உங்களுக்கு தெரியாது. இந்த இச்சகமான வார்த்தை என்னும் பிரச்சனையினாலே சில வேளைகளிலே நம்முடைய எதிரிகளை காட்டிலும் நண்பர்கள் ஆபத்தானவர்களாயிருக்கிறார்கள். நம்முடைய எதிரிகள் நம்முடைய குறையை சுட்டிக்காட்டுவார்கள். நம்முடைய நண்பர்கள் நம்மை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து நாம் எதையுமே சிந்திக்க முடியாதபடியும் செய்து விடுவார்கள். ஆனால் பவுல் இச்சகமான வார்த்தைகளை எந்த இடத்திலேயும் பயன்படுத்தவில்லை. சில செல்வந்தர்கள் எந்த ஊழியக்காரர்கள் அவர்களை புகழுகிறார்களோ, அவர்களை குறித்து சிறப்பாய் பேசுகிறார்களோ, அவர்களுக்குத்தான் அல்லது அந்த ஊழியத்திற்குத்தான் உதவி செய்வார்கள். ஆனால் பிரியமானவர்களே, உண்மையுள்ள கர்த்தருடைய ஊழியன் பணத்திற்காக யாரையும் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் தான் பொருளாசை உள்ளவராய் மாயம் பண்ணவில்லை என்கிறார். இன்று பல ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே பொருளாசை என்னும் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டவர்களாக, தங்கள் வாழ்க்கையிலே திருப்தியற்றவர்களாக, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ஆத்ம ஆதாய பணிக்கென்று கொடுக்கப்படும் காணிக்கைகளையும் தங்கள் சுகபோக வாழ்க்கைக்கென்று செலவு செய்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சோதனையை குறித்து ஒவ்வொரு ஊழியனும் கவனமாயிருக்க வேண்டும். 5 வசனத்திலே பொருளாசையை குறித்து மாயம் பண்ணவில்லை என்கிறார். அதாவது மறைமுகமாக பொருளாசையை வைத்துக் கொண்டு மக்கள் அதை உணர முடியாதபடி பல திட்டங்களை குறித்தோ பல வித்தியாசமான ஊழியங்களை குறித்தோ அவர்கள் பேசலாம். ஆனால் உள்ளான இருதயத்திலே தாங்கள் விரும்பும் காரியத்தை செய்ய தங்களுக்கு தேவையான பணத்திற்காக அவர்கள் அப்படி பேசுகிறவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலர் சில ஊழியர்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்களுக்கு அறிவர் பட்டம் கொடுத்து பட்டம் பெற்றுக் கொண்டவர்களிடத்திலிருந்து மறைமுகமாக பணத்தை எதிர்பார்க்கிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:6 பாருங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாயிருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. ஆம், பவுல் மனுஷர் தன்னை புகழ வேண்டும், தனக்கு மகிமையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. அவருடைய நோக்கமெல்லாம் ஆத்ம ஆதாயம் என்பதை தவிர வேறு எந்த உள்ளான நோக்கமும் இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 2:7 உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் தேவையில்லை என்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே சபை விசுவாசிகளை தன் சொந்த பிள்ளைகளை போல எண்ணுகிறார். பால் கொடுக்கும் ஒரு தாய்க்கு தன் பச்சிளம் குழந்தை எத்தனை முக்கியமானதோ அதுபோல எனக்கு இந்த திருச்சபை முக்கியமானது என்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எருசலேமை அந்த அளவு நேசித்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 23:37 சொல்லும்பொழுது, எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்று வேதனைப்பட்டார். வேதபுத்திரத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை பல வகைகளிலே பல காரியங்களோடு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார். தன்னை ஒரு நல்ல மேய்ப்பன் என்கிறார். அது மட்டுமல்ல, ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கும் நல்ல ஒரு மேய்ப்பன் என்கிறார். அவர் தனது ஆடுகளை பாதுகாக்கிறார். ஒரு நாள் நித்தியமாக அத்தனை ஆடுகளும் பத்திரமாய் இருக்கும் ஒரு இடத்திலே சேர்த்துக் கொள்ளப் போகிறார். மட்டுமல்ல, தாய்க்கோழி குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக தான் எருசலேமின் மக்களை சேர்த்துக் கொள்ள வாஞ்சியாயிருந்தேன் என்கிறார். சாதாரணமாக மக்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பலர், கோழி குஞ்சுகளை கோழி எப்படி தன் இறகுகளுக்குள்ளே மூடி காத்துக்கொள்ளும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இங்கே தாய்க்கோழியின் அன்பு வெளிப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலனும் தெசலோனிக்கே சபையை தான் ஒரு தாயை போல நேசிப்பதாய் கூறுகிறார். இன்றும் தங்கள் திருச்சபை மக்களை குறித்த இப்படிப்பட்ட கரிசனை உள்ள ஊழியர்கள் உண்டு. அவர்கள் வேதத்தை மிக சிறப்பாக வியாக்கியானம் கொடுக்க முடியாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் வேதத்தை வாசித்து அதை விசுவாசித்து அதை கருத்தோடு பிரசங்கிக்கிறார்கள். அப்படிப்பட்ட போதகர்கள் தேவையுள்ள சபை மக்களுக்கு சரியான நேரத்திலே சரியான ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாயும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்களிடத்திலே உங்கள் மனம் திறந்து உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 2:8 நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். கவனித்தீர்களா? அந்த திருச்சபைக்காக தங்கள் ஜீவனையும் பணையும் வைக்க ஆயத்தமாயிருந்தார்கள். 9 சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இரவும் பகலும் பிரயாசமும் வருத்தமும் பாராமல் பணி செய்வதுதான் அன்பு. அதுதான் தாயின் அன்பு. ஒரு தகப்பன் காலை முதல் இரவு வரை வேலை செய்கிறான். ஆனால் இரவிலேயும் விழித்திருந்து சேவை செய்வதுதான் தாயின் அன்பு. ஊழியத்திற்காக பணி செய்யும் ஒரு தாதி இரவிலேயும் பணி செய்வது போல அல்ல. ஒரு தாயை போல மிக கரிசனையாய் தான் அந்த சபையை நேசிப்பதாய் கூறுகிறார். எந்த ஒரு சங்கத்தையும் சேர்ந்தவர் அல்ல பவுல். தாய்மார் ஒரு நாளிலே 8 மணி நேரம்தான் பணி செய்ய வேண்டும் என்று கூறும் ஏதாவது மாதர் சங்கங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மணியை பார்த்துவிட்டு மணி 8 ஆகிவிட்டது, இனி நான் என் குழந்தையை பார்க்கப் போவதில்லை என்று எந்த தாயாவது கூறுவாளா? ஒரு பேச்சுக்காக ஒரு மாதர் சங்கத்திலே ஒரு பெண் இவ்வளவு நேரம்தான் நான் பணி செய்வேன் என்று பேசலாம். ஆனால் சொந்த பிள்ளையை கவனிக்கும் பொழுது நேரம் காலம் பாராமல் கவனிக்கிறாள். மாலாவும் ரத்னாவும் பல ஆண்டு காலம் அந்த கம்பெனியிலே ஒன்று போல் வேலை செய்தவர்கள். ஆனால் திடீரென்று மாலா வேலைக்கு வராமல் நின்று விட்டாள். ஓரிரு ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது. தற்செயலாய் ஒரு நாள் ரத்னா மாலாவை தெருவிலே பார்த்தாள். என்ன, நீ திடீரென்று வேலைக்கு வரவில்லை, என்ன ஆயிற்று? இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எங்கே வேலை செய்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு மாலா, இப்பொழுது நான் வேறெங்கும் வேலை செய்யவில்லை, எனக்கு திருமணமாகிவிட்டது. எனக்கு கணவன் மட்டுமல்ல ஒரு சிறு பையனும் இருக்கிறான். காலையிலே 3 மணிக்கு எழும்பி அவனுக்கு பால் கொடுக்கிறேன், பின் காலை உணவை சமைக்கிறேன். எனது கணவன் எடுத்துச் செல்வதற்காக மதிய உணவையும் நான் சமைக்கிறேன். பகல் முழுவதும் என்னுடைய குழந்தையை நான் கவனிக்கிறேன். மாலையிலே கணவனுக்காக இரவு உணவையும் நான் ஆயத்தம் செய்கிறேன் என்றாள். இதை கேட்ட ரத்னா சொன்ன பதில் என்ன தெரியுமா? வேலை செய்யும் காலங்களிலே எப்பொழுதும் நீ மணியையே பார்த்துக் கொண்டிருப்பாயே, 5 மணி அடித்தால் போதும், நீ இருக்கும் இடம் தெரியாதே என்று கூறினாள். அதற்கு மாலா, இப்பொழுது நான் மணியையே அதிகம் பார்க்கிறதில்லை, மிக நீண்ட மணி நேரங்கள் வேலை செய்கிறேன். ஆனால் அது உண்மையாகவே எனக்கு ஒரு வேலையாக கூட தெரியவில்லை என்று கூறினாள். ஆம் பிரியமானுள்ளே, கணவன் மேல் உள்ள அன்பும் குழந்தை மேல் உள்ள அன்பும் அவளை இரவு பகல் தெரியாமல் பணி செய்ய வைக்கிறது. அது ஒரு பாரமான பணி அல்ல, அது அன்பின் சேவையாய் செயல்பட செய்கிறது. அதேபோலத்தான் பவுல் அப்போஸ்தலனும் தெசலோனிக்கே மக்களை நேசித்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பரே, நீங்கள் ஒரு திருச்சபைக்கு பொறுப்பாளராயிருப்பீர்கள் என்றால் உங்கள் திருச்சபை மக்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்க உண்மையான அன்பும் கரிசனையும் உள்ளவர்களாயிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். இதுவரை தெசலோனிக்க சபை மீது தனக்கு இருந்த தாயை போல உள்ள அன்பை குறித்து விவரித்த பவுல் இப்பொழுது எப்படி அவர்களுக்கு ஒரு தகப்பனாய் இருக்கிறேன் என்கிறார். உன்னத தெசலோனிக்கேயர் 2:10, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. பவுலப்போஸ்தலன் அவர்கள் முன் எப்படி தான் ஒரு மாதிரியாய் இருந்தேன் என்கிறார். பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் இருந்தோம் என்று சொல்கிறார். கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவராய் பரிசுத்தமாய் தனது பணிவிடையை செய்து வந்தார். நீதியாய் என்று சொல்லும்பொழுது மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமையை அந்தந்த நேரத்திலே சரியாய் செய்து வந்தார். தேவனுக்கு செய்யும் பணிவிடையையும் அவர் செய்தார், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையையும் செய்தார். இன்று பலர் நாங்கள் அர்ப்பணித்த கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம் என்று கூறுவார்கள். அப்படி நீங்களும் கூறுவீர்கள் என்றால் கர்த்தருக்கு முன் பரிசுத்தமாய் வாழ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தேவனை பார்த்தே பணிவிடை செய்யுங்கள், கடிகாரத்தை பார்த்துக் கொண்டு பணிவிடை செய்யாதிருங்கள். உங்கள் பணிக்கு பொறுப்பாயிருக்கிறவர்கள் உங்களை கவனிக்கிறார்கள் என்று மட்டும் பணிவிடை செய்யாதிருங்கள். பணி நேரங்களிலே அலுவலகத்திலே மற்றவர்கள் மேஜை அருகே போய் நின்று அவர்கள் பணி செய்வதை கெடுத்துக் கொண்டு இல்லாமல் பொறுப்பாளர் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் உங்கள் பணியை கவனமாய் செய்கிறவர்களாயிருங்கள். நீங்கள் ஒரு மாணவராயிருப்பீர்கள் என்றால், நீங்கள் சோம்பலானவர்களாக இருந்தால் உங்களை குறித்து உங்கள் ஆசிரியர் என்ன நினைப்பார் என்பதற்காக உங்கள் பணியை செய்யாமல் உண்மையுள்ள மாணவராக நீங்கள் செயல்படுங்கள். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் ஒரு வாழ்க்கை. 1 தெசலோனிக்கேயர் 2:10 பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி என்கிறார். இதன் பொருள் என்ன? தெசலோனிக்கே மக்கள் பவுலப்போஸ்தலன் மேலாவது உடன் ஊழியர் மேலாவது எந்த குற்றச்சாட்டையும் கூற முடியாதவர்களாக முன்மாதிரியாய் வாழ்ந்தார்கள். பிரியமானுள்ளே, பலர் உங்களை குறித்து பல குற்றச்சாட்டுகளை கூறலாம், ஆனால் அது உண்மையா இல்லாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. பவுலப்போஸ்தலனும் உடன் ஊழியரும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை காத்துக்கொண்டார்கள். உண்மையாகவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பலன் கொடுக்கும் வாழ்க்கையாயிருக்கிறது. இது நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதை குறித்து நான் கூறவில்லை. உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு மாதிரியாக வாழ ஒரு தீர்மானம் செய்யுங்கள். நீங்கள் ஒரு முழு நேர ஊழியராய் இருந்தாலும் சரி, அல்லது கர்த்தரை நேசிக்கும் ஒரு உண்மையான விசுவாசியாயிருந்தாலும் சரி, உங்கள் வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் ஒன்றாயிருக்கட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்களே ஆண்டவரே, அப்போஸ்தலனாய பவுலும் உடன் ஊழியர்களும் தங்கள் வாழ்க்கையை குறித்து சாட்சி பகிர்வதைப் போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரும் சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். யார் யார் எந்தெந்த சூழ்நிலைகளிலே வாழ்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஊழியத்திலே வஞ்சகத்தோடோ துராசையினாலோ செயல்படாமல் இச்சகமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இல்லாமல் பொருளாசை உள்ளவர்களாக மாயம் பண்ணாமல் தாங்கள் பணி செய்யும் மக்கள் மேல் உண்மையான தாய் அன்பு கொண்டவர்களாக உமக்கு முன் பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்து கொள்ள நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். யார் யாரோடு எந்தெந்த காரியங்களை குறித்து நீர் பேசுகிறீரோ தொடர்ந்து அவர்கள் தெளிவான தீர்மானம் எடுக்கும் வரை அவர்களோடு பேசும், அவர்களை வழி நடத்தும், அவர்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26.